அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இடையே போட்டி உணர்வையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்க்கும் வகையில் நம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சங்கமித்ராவை நடத்தி வருகின்றது. இவ்வாண்டு நவம்பர் 18-19 தேதிகளில் இவ்விழா நடைபெற்றது. 15, 16, 17 தேதிகளில் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய போட்டிகளும் கலை சார்ந்த போட்டிகளும் நடைபெற்றன. அனைத்து முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டனர். அதாவது நீலம், பச்சை, ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு நிறங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டன. சங்கமித்ராவின் துவக்க விழா 19 தேதி நடைபெற்றது. இவ்விழாவை துவக்கி வைத்து தலைமை வகித்தவர் நம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள். வேளாண் முதல்வர், தோட்டக்கலை முதல்வர், பொறியியல் முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அன்று, சங்கமித்ராவில் கலை வளர்ப்போம் இன்று. முதற் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அன்று, சங்கமித்ராவில் இயல் வளர்ப்போம் இன்று. இயலோடு இசை வளர்ப்போம், இசையோடு நாடகம் வளர்ப்போம், நாடகத்தோடு நட்பும் வளர்ப்போம். புதுமைவாதிகளின் புது கவிதைகளோடும் கற்பனை நயமிக்க கதைகளோடும் காலத்தை வெல்லும் கட்டுரைகளோடும் நயமான நகைச்சுவையோடும் நலம் பயக்கும் பண்போடும் இன்னிசைக்கும் மொழியோடும் இயல்பான சுவையோடும் ஆர்ப்பரிக்கும் ஆற்றலோடும் ஆயிரம் ஆயிரம் ஆனந்த உள்ளங்களோடு இன்று நாம் நம் சங்கமித்ராவில்.
வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய வாழியவே. இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக, தீதெல்லாம் ஒழிக என்று தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் வணங்கிய நுரையை துவங்குகின்றேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இலக்கியம் காட்டும் இனிய வாழ்வு. இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் என்பவை மனித வாழ்க்கை பாதையை வழிநடத்தி செல்ல நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷமாகும். அந்த இலக்கியத்தை பற்றி கூற வேண்டுமானால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றியவை என்றுதான் கூற வேண்டும். ஆம், இலக்கியங்கள் பழமை வாய்ந்தவை என்று கூறுவதை விட அவை பெருமை வாய்ந்தவை என்றுதான் கூற வேண்டும். அதன் பெருமையை பற்றி கூற ஒரு யுகம் பத்தாது. ஏன் தெரியுமா? இலக்கியங்கள் ஒரு யுகத்திற்குள் தான் தோன்றியிருக்க முடியும் என்று நம்மால் கூற முடியாது. ஆம், இலக்கியங்களின் பெருமைகள் அழிந்து விடாமலும் அவை கால கரையான்களால் அழிந்து விடாமலும் இருப்பதற்காக அதற்கு சான்றாக அரும்பெரும் காவியங்களும் கலைகளும் கல்வெட்டுக்களும் காவியங்களும் ஓவியங்களும் சிற்பங்களும் காவிரியும் வைகையும் இருக்கின்றது. ஆம், இலக்கியங்கள் என்பவை ஆலமரத்தை போல அதன் விழுதுகளாக சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐங்குறும் காப்பியங்கள், அறநூல்கள், நீதி நூல்கள் போன்றவை விளங்குகின்றன. இலக்கியங்கள் பழமை வாய்ந்தவை, பெருமை வாய்ந்தவை, தொன்மை வாய்ந்தவை என கூறும் அளவிற்கு அதில் என்னதான் உள்ளது என்று கூறுவதை விட அதில் என்ன இல்லை என நாம் சிந்திக்க வேண்டும். ஆம், அச்சம், ஒழுக்கம், அறிவு, ஒற்றுமை, வீரம், அரசியல் போர்த்திறம், கல்வி, கொடை, காதல், நட்பு என அனைத்தை பற்றியும் இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. அச்சம், அச்சத்தை பற்றி கூறுகையில் மகாகவி பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று கூறுகின்றார். ஆம், அச்சத்தை துச்சமாக எண்ண வேண்டும் என்றுதான் இலக்கியங்கள் கூறுகின்றன. ஒற்றுமை, ஒற்றுமையை பற்றி கூறுகையில் காக்கை குருவியும் எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று மகாகவி பாரதி பெருமையுடன் கூறுகின்றார். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்தால் காற்றை கூட பார்க்க முடியும், மலையையும் புரட்டலாம், கடலையும் நிறுத்திவிடலாம், அந்த வானையும் தொட்டுவிடலாம். வீரம், வீரத்திற்கு சளைத்தவர்கள் அல்ல நாம், புளியவே முரத்தால் எடுத்து விரட்டியவர்கள் தானே. ஆம், போரில் தன் மகன் இறந்துவிட்டான் என கேட்டால் தன் தாய் வருந்த மாட்டாள். அவன் புறமுதுகு காட்டிவிட்டான் என்று தெரிந்தால் தன் உயிரை உடனே மாய்த்து கொண்டாள். அத்தகைய வீரர்களும் வீர தமிழர்களும் வாழ்ந்ததாக இலக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றன. உதவி, உதவி பற்றி திருவள்ளுவர் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்கு என்றும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது என்றும் கூறுகின்றார். உதவி மட்டுமா, ஒழுக்கத்தை பற்றியும் கூறுகின்றார். மனித குலத்திற்கே உரிய மகத்தான குணம் ஒழுக்கம். ஒழுக்கத்தை பற்றி கூறுகையில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்கின்றார். திருவள்ளுவர் தான் இரண்டடி கவிதையில் அனைத்தையும் பற்றி கூறும் அழகை பார்த்த அவை அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுகத் திரித்த குரல் என்று அதன் பெருமையை பற்றி பாடுகின்றார். ஆம், இலக்கியத்தை பற்றி அறிந்தது நாம் கையளவுதான். நாம் தெரிந்து கொள்ளாததோ இந்த உலகளவு. இலக்கியங்கள் என்பவை மாபெரும் சமுத்திரமாகும். கரையில் நின்று பார்த்தால் வெறும் அலைகளின் ஓட்டம் மட்டும்தான் தெரிகின்றது. சற்று உள் சென்று பார்த்தால்தான் முத்துக்கள் போன்ற இலக்கியங்களின் இனிமையை நாம் காண முடியும். இதற்கு சான்றாக வீரமா முனிவர் என்ற அயல்நாட்டு அறிஞரை கூறலாம். அவர் இலக்கியத்தின் ஈடுபாட்டால் தாம் பெயர் ஜியு போப் என்ற தாம் பெயரை வீரமா முனிவர் என மாற்றிக்கொண்டார். தான் கல்லறையில் தான் இறந்த பிறகு தமிழ் மாணவன் ஒருவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்னார். அத்தகைய பெருமை வாய்ந்தவை நாம் இலக்கியங்கள். இலக்கியங்கள் என்பவை அழிந்து கொண்டு இருக்கின்றன என்று கூறுகின்றனர். அது தோன்றிய காலத்தையே கூற முடியாத போது அழிந்துவிட்டது என்று எவ்வாறு கூற முடியும்? இலக்கியங்கள் என்பவை கடற்கரை மணலில் பதிந்த கால் தடங்கள் அல்ல. அழிந்து போவதற்கு அது ஒவ்வொருவர் மனங்களிலும் மலைகளிலும் பொறிக்கப்பட்ட பொக்கிஷங்கள். மனிதன் படித்தவுடனும் கேட்டவுடனும் திருந்து விடுவான் என்றால் திருக்குறளுக்கு பிறகு ஆத்திச்சூடியோ கொன்றை வேந்தனுக்கு பிறகு அறநூல்களோ வந்திருக்க வாய்ப்பே இருக்காது. சிறைச்சாலையில் கைதிகளின் வாசமே இல்லாமல் அத்துறைக்கே வேலை இல்லாமல் போயிருக்கும். நம் முன்னோர்கள் பட்ட அல்லல்களையும் ஆனந்தமுற்று இன்பமுற்றதையுமே அறநூல்களாக எழுதியுள்ளார்கள். ஆம், அவற்றை படிக்கும் பொழுது நம் மனம் கழிப்படைகின்றது. எனவே அறநூல்கள் நம் தமிழ் இலக்கிய நூல்கள் மட்டுமல்ல, பிற நாட்டு அயல் நூல்களும் நம் வாழ்விற்கு இனிய வழியவே காட்டுகின்றன என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.
சீர்பொலி சிந்தாமணியை சிறைமேச்சூடி செவிகட்கு குண்டலங்கள் சிறப்பாய் பூண்டு பார்ப்புகளும் மேகலையை இடையில் கட்டி பேய்கரட்கட்கேளில் வளையாபதியை கோற்று வார்கொண்ட திருமார்பில் முப்பால் கொண்டு வளமான இலக்கிய பல்லணிகள் கொண்டு ஏர்மிளரும் திருக்கால்கள் சிலம்பால் மின்ன இளமைப்புவில் தமிழ்தாயை வாழ்த்திய உரையை துவங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இலக்கியம் தரும் இனிய வாழ்வு. ஒவ்வொரு இலக்கியமும் பலவிதமான கருத்துக்களை மக்களுக்கு தந்து மக்கள் நல்வாழ்விற்கு துணை புரிகின்றன. இலக்கியங்கள் பலவிதமாக இருந்தாலும் அவற்றில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கள் யாவும் ஒன்றிற்கு ஒன்று சார்புடையதே ஆகும். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறுதானே பதம். அதுபோன்று பல பழமொழிகளை தந்து நம் மக்கள் நல்வாழ்விற்கு உதவி புரிந்து வரும் பழமொழி இலக்கியத்தை பற்றி நான் சற்று பார்க்கலாம். பழமொழி இலக்கியம் அதாவது முன்னோர்கள் தங்கள் வாழ்வில் கண்டுணர்ந்த அனுபவ மொழிகளே பழமொழிகளாகும். பழமொழிகள் வாழ்க்கைக்கு பயனுள்ள பல கருத்துக்களை கொண்டுள்ள வாழ்வியல் பெட்டகமாக திகழ்கிறது. மனசோர்வு அடையும் போது ஆறுதல் கூறும் தோழனாகவும் வாழ்க்கை எனும் ஏணிப்படியில் ஏற ஒரு தூண்டுகோளாகவும் அமைகின்றது. பழமொழி இலக்கியத்தில் கூறப்படாத கருத்துக்களே கிடையாது என்று கூறலாம். முயற்சி, துணிவு, கல்வி, காலமறிதல், சோம்பலின்மை, உழைப்பு, பணம், குணம், மனிதனின் ஆசை என்று அனைத்தும் அடங்கிய ஒரு பெட்டகம் பழமொழி இலக்கியமாகும். முதலில் முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் அனைவரும் கூறும் ஒரே அறிவுரை முயற்சி. முயற்சி திருவினையாக்கும் என்றும் இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோனாக்கா இது ஒரு எந்திர உலகம். அனைவரும் சென்று கொண்டே இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு கூட இந்த காலகட்டத்தில் நேரம் கிடையாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் தங்களுடைய கவலையும் எண்ணோட்டத்தையும் கண்ணோட்டத்தையும் கூட யாரும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த குணம் அந்த என்ன கிடைக்கிறது. அப்படி ஒரு நண்பர் எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு தோல்வியடையும் போது தன்னுடைய நண்பரிடம் கூறுகிறார், நான் மாவு விற்க போனால் காத்தடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது என்றும், நான் சாணேறுனா மோளை சறுக்குது என்றும் புலம்பி தீர்க்கிறார். அதற்கு அவருடைய நண்பர், கவலைப்படாதே, முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி தரும் என்று நம்பிக்கை தருகிறார். பிறகு நான் ஆட நீ வேற போப்பா, எனக்கு மனசே சரியில்லை, நான் யாரிடம் போய் உதவி கேட்பது என்று கேட்பதற்கு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, ஏதாவது ஒரு வழி பிறக்கும், யாரும் உதவில்லை என்றாலும் நீயே முயற்சி செய், ஏனென்றால் தன் கையே தனக்குதவி, கையை ஊண்டிதான் கரணம் போடணும் என்று ஊக்கமளிக்கின்றனர். அதன் பிறகு நான் எந்த தொழிலை செய்வது என்று கேட்கும்போது, நீ உனக்கு எந்த தொழில் நன்றாக தெரிகிறதோ அந்த தொழிலையே செய் என்று ஊக்கப்படுத்துகிறார். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று உலகளாவிய கருத்தை சிறிய பழமொழியில் சொல்லி அவன் வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார். இது போன்ற தன்னம்பிக்கை ஊக்கம் மட்டும் அளிப்பதுடன் முயற்சி வாழ்வில் வளர்ச்சியை தரும் என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தருவது என் பழமொழி இலக்கியமாகும். அடுத்து துணிவு. இன்று வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவையான ஒன்று துணிவே ஆகும். ஏனென்றால் துணிவை துணிச்சல் என்று வழக்கில் கூறுவர். துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி, இது ஒரு திரைப்பட பாடலாகும். துணிவே துணை என்றும், துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்றும், சாக துணிந்தவனுக்கும் சாகாரம் முழங்கால் மட்டும் என்ற பழமொழிகள் வாழ்க்கைக்கு துணிவு தேவை என்பதை எடுத்துரைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முயற்சி, துணிவு, மனவலிமை, செயல் இவை நான்கும் சேர்ந்தால் ஒருவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அடுத்ததாக உழைப்பு. மக்கள் வாழ்வதும் உலகை உருவாக்கியதும் உருவாக்குவதும் மேம்பட செய்வதும் அனைத்தும் உழைப்பே ஆகும். 10 விரல் உழைச்சி 5 விரல் அள்ளி தின்ன வேண்டும் என்ற பழமொழி ஒரு சிறிய கருத்தை தருகிறது. உழைத்தால் தான் உணவு கிடைக்கும், அதுவும் சுயமாக உழைத்து வரும் வருமானத்தில் உண்ண வேண்டும் என்ற கருத்தை தருகின்றது. அடுத்ததாக சோம்பலின்மை. உழைக்கும் போது சோம்பல் கூடாது, இளமையில் சோம்பல் முதுமையில் வறுமை. அதாவது நீ இளமையில் சோம்பலாய் திரிந்தாய், முதுமையில் உனக்கு வறுமை வரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஏனென்றால் சோம்பல் வறுமையை கொடுக்கும், வாழ்க்கையை கெடுக்கும், வளர்ச்சியை தடுக்கும். அடுத்ததாக கல்வி. இந்த நான் மேற்கண்டவாறு கூறியவற்றுள் கல்வி சேர்ந்தால் ஒரு மனிதன் மனிதராகிறான். இளமையில் கற்க வேண்டும், 5 வளையாது என்றும் 50 வளையாது என்ற பழமொழிகள் கூறுகின்றன. கடைசியாக நான் இன்னொரு இலக்கியத்தில், அதாவது வால்மீகி ராமாயணத்தில் சீதை கூறிய ஒரு கதையை கூறிய என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு புலி ஒன்று வேடனை துரத்தி வருகிறது. அவன் அங்கும் இங்குமாய் தன் தஞ்சத்திற்காக இயங்குகிறான். கடைசியில் ஒரு மரத்தில் ஏறுகிறான். அங்கு கரடி இருக்கிறது, என்னை காப்பாற்று என்று கூறுகிறான். பிறகு அந்த கரடியிடம் அவன் தஞ்சமடைந்த பிறகு அந்த கரடி கவலைப்படாதே, நான் காப்பாற்றி விடுகிறேன் என்று கூறுகிறது. அந்த இடத்திற்கு புலி வந்து அமர்கிறது. அப்போது வேடன் உறங்கி விடுகிறான். அந்த புலி கரடியை பார்த்து கூறுகிறது, நீனும் நானும் விலங்கினம், அவனோ மனித இனம், அவனை காப்பாற்றி விடாதே, என்னிடம் தள்ளிவிடு, நான் இரையாக்கி விடுகிறேன் என்று கூறுகிறது. அதற்கு கரடியோ, அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் என்னிடம் தஞ்சமடைந்துள்ளான், நான் அவனை உன்னிடம் தள்ளிவிட மாட்டேன் என்று கூறுகிறது. பிறகு சற்று நேரம் கழித்து கரடி உறங்கி விடுகிறது, வேடன் எழுந்து விடுகிறான். வேடனிடம் புலி கூறுகிறது, அவனும் என்னை போன்ற விலங்கினம் தானே, உனக்கு அறிவு இல்லையே, அவனை என்னிடம் தள்ளிவிடு, நான் இரையாக்கி உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறி உடனே வேடன் பரிசீலித்து அதை கீழே தள்ளிவிடுகிறான். இயல்பிலேயே எச்சரிக்கை குணம் கண்ட கரடியோ மரத்தை பற்றி கொண்டு மேலே வந்து விடுகிறது. அப்போது அஞ்சிய வேடன் என்னை கொண்டு விடாதே, நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டது. நண்பா, உன்னுடைய இயல்பு வந்து தவறு செய்வதாக இருந்தாலும் என்னுடைய இயல்பு உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்று இரண்டே இந்த குட்டி கதையின் மூலம் நமக்கு 2 கருத்துக்கள் தெளிவாக புரிகிறது. எவ்வளவு கெட்டது செய்பவர்களாக இருந்தாலும், உங்களுக்கே பாவ செயல்களை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையே செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி பழமொழி இலக்கியங்கள், பண்பாட்டு பெட்டகங்கள், வாழ்க்கையை வளமாக்கும் வாழ்வியல் களஞ்சியங்கள், அவற்றில் மொழிந்துள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்வை வளமாக்கி கொள்வது நமது கடமையாகும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அன்னை தமிழே அருங்கணி சுவையே, அமுத பொழிவே ஆழ்கடல் வைப்பே, எழும் கதிரொளியே தெழுந்தேன் மொழியே, உன்னை போற்றுவேன் உயிருள வரைக்கும், என்னையும் வாழ்த்துவாய் என்னுயிர் தாயே. தமிழ் போற்றும் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இலக்கியம் காட்டும் இனிய வாழ்வு, மாறியதோர் மனித வாழ்வு, அதனை நமக்கு அளித்ததோ இயற்கையின் பெருங்கருணை. ஆனால் இன்றோ நரகமாகிவிட்டது மனிதனின் வாழ்வு. எதற்காக வாழ்கிறோம், எதை நோக்கி வாழ்கிறோம் என்றே அறியாமல் இலக்கற்று திரியும் சருகை போல அலைந்து கொண்டிருக்கிறோம் நாம். இவ்வாறு கிழிந்து போன மனித முகத்தை, பாலம் பாலமாக வெடித்து சிதறியுள்ள மனிதனின் அறிவை, நச்சு புகையாக மாறிக்கொண்டு வரும் மனிதனின் மனதை திருத்தி செம்மைப்படுத்துவதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்பே படைக்கப்பட்ட படையல்கள் தான் நம் இலக்கியங்கள். ஆம், இலக்கியங்கள் நமது வாழ்விற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும், எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளையும் நமக்கு அளிக்கின்றன. அனைத்து இலக்கியங்களும் கூறும் ஓர் உன்னத பண்பு என்ன தெரியுமா? ஈகை. ஆம், ஈகை பண்புதான் காலத்தால் அழியாததும் கருத்தால் மாறாததுமான ஓர் பண்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிறருக்கு உதவும் பண்பு யாரிடம் உள்ளது? எங்கு பார்த்தாலும் பொறாமையும் தன்னலமும் தான். புறநானூற்று கவிஞர் அன்றே கூறினார், ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதனெதிர் ஈயேன் என்ற லதனினும் இழிந்தன்று, கொல் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லேன் என்ற லதனினும் உயர்ந்தன்று என்று. ஆனால் இப்பாடலுக்கு உதாரணமாய் நம்மில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று நிமிடம் சிந்தித்து பாருங்கள். வளையாபதி என்ற இலக்கியம் கூறுகிறது, கள்ளன் மின்கள வாயின யாவையும், கொல்லன் மின்கொலை கூடி வரும் அறம், எல்லன் மின்பிறர் என்றெண்ணி யாரையும், நல்லன் மின் இளர் பெண்ணோடு நன்னன் மின் என்று. அதாவது, எவ்வளவு பெரிய பயன் கிடைப்பது என்றாலும் பிறரை கொலை செய்யக்கூடாது, பொருளில்லாத வறியவர்களை இகழக்கூடாது என்று. ஆனால் இன்றைய மக்களை பாருங்கள், அவர்களுக்கு கொலை என்பது மிட்டாய் சாப்பிடுவது போல் ஆகிவிட்டது. மனிதனின் மனம் தான் என்ற ஆணவத்தால் அழிந்து கொண்டே செல்கிறது. இது அவனை எங்கு கொண்டு சேர்க்குமோ தெரியவில்லை. மனித வாழ்வின் இனிமைக்கு காரணமான அடுத்த பண்பு நட்பு. நட்பு என்பது இருவரின் தூய்மையான உணர்வினால் உருவாவது. வாழ்க்கையின் உயிர் நாடியாம் அன்பினால் விளையும் நட்பு என்பது இல்லையே நம் வாழ்க்கை இருளாகிவிடும். உண்மையான தூய்மையான அன்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்தனர் அதியமானும் அவ்வையும் பாரியும் கபிலரும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை நோக்குவோமானால் நண்பர்கள் முன்பு இருக்கும் போது ஒரு பேச்சு, அவன் சென்ற பின்பு அவனை பற்றின இழிவான பேச்சு, இதுதான் நட்பா? நம் வாழ்வு என்பது அன்பு என்ற பண்பை அடிப்படையாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்ற பண்பு இல்லையேல் நம் வாழ்க்கை வறண்ட பாலை நிலமாக மாறிவிடும். ஒருவன் மற்றவனை வெறுக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவனால் தனக்கு ஏதும் தீங்கு ஏற்பட்டுவிடுமோ என்ற எண்ணத்தினால். ஆனால் உண்மையில் ஒருவனுக்கு நன்மையோ தீமையோ பிறரால் வருவதுமில்லை, பிறரால் நீக்கப்படுவதுமில்லை. அனைத்துமே அவனுடைய எண்ணத்தினாலும் செயலினாலும் தான். ஆகவே அனைவரும் ஒற்றுமை என்ற பண்புடன் இருந்தால் ஒருவனுடைய வாழ்வும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். மற்றவனுடன் அன்புடன் வாழ்ந்தால் அனைவரும் அமைதியாக வாழ்வோம். செல்வம், செல்வம் என்ற சொல் தவறாக பொருளுணரப்பட்டு வருகிறது நம் மக்களிடம். செல்வம் என்பது பொன்னையோ பொருளையோ குறிக்காது. தன்னுடன் இருக்கும் ஒருவரின் துன்பம் கண்டு உதவும் பண்பே உண்மையான செல்வமாகும். அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிது, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றார் தாயுமானவர். ஆகவே மனிதர்களே, நாம் அனைவரும் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ வேண்டும். இலக்கியங்கள் கூறுவது என்ன தெரியுமா? கேளுங்கள், கற்றுக் கொடுத்த குருவின் பாதம் நெற்றியில் பதிந்தால் அது மகிழ்ச்சி. நீ கற்றதை, நீ பெற்றதை மற்றவர்களுக்கு அளித்தால் பழகி பெருகும் உன் மகிழ்ச்சி. நடந்த பாதையை திரும்பி பார்த்து நன்றிகள் உரைத்தால் தொடர் மகிழ்ச்சி. கருப்பை தாங்கிய தாயின் விழிகளில் பெருமிதம் தெரிந்தால் அது மகிழ்ச்சி. மன உறுதியும் உழைப்பும் உண்மையும் இருந்தால் அவைதான் மகிழ்ச்சி. அவைதான் இலக்கியங்கள் கூறும் உன்னதமான இனிமையான வாழ்விற்கு அடித்தளங்கள் என்று கூறி உங்கள் அனைவரின் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாக அமைய என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்களும் ஈன்ற தமிழ் மண்ணுக்கும் இங்கு கூடியுள்ள அவையோருக்கும் என் தாய் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியில் இட ஒதுக்கீடு தேவையா இல்லையா, இதுவே எங்களுக்கு கொடுத்த தலைப்பு. நான் தேவை என்று பேச வருகிறேன். கல்வி என்பது ஒரு நாட்டிற்கு, கல்வி தான் நாட்டிற்கு ஒரு படியாக விளங்குகிறது. கல்வி இல்லாத நாடு முன்னேறாது. அதனால் கல்வி கண்டிப்பாக தேவை. இப்போ கல்வியில் இடஒதுக்கீடு இருக்கும் என்றால், கல்வியில் இடஒதுக்கீடு இருந்தால் படிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். படித்தவர்கள் புத்திசாலிகள், அவர்கள் வந்து அவர்களுக்கு படிக்க நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வந்து இப்போ ஜென்ரல் இப்போ வந்து பொதுவாக என்னவென்றால், கல்வியில் படித்தவர்களுக்கே முன்னுரிமை நம்ம கொடுக்க வேண்டும். படித்த ரொம்ப கடின உழைப்பு எல்லாமே கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து படிக்க முடியாத ஒரு சில பேர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பொதுவில் வந்து கொஞ்சம் கம்மியான இதுக்கு படிக்கலாம்.
கல்வியில் இடஒதுக்கீடு தேவையா இல்லையா? தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப எளிமையாக புரி வைக்கணும்னா நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து 12 வகுப்பில் வந்து 192 கட் ஆஃப் எடுத்தேன். ஆனால் என்னோடய கட் ஆஃப் எடுத்த அந்த இடஒதுக்கீடால் எனக்கு வந்து டாக்டர் சீட், அதாவது டாக்டர் சீட் வந்து எனக்கு கிடைக்காம போச்சு. ஸோ இப்போது எனக்குன்னு ஒரு அறிவு இதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னோட கம்மியாக எடுத்த மார்க் அவங்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. அதாவது நான் ரொம்ப உழைப்பு என்னோடய உழைப்பு அனைத்து உழைப்பையும் போட்டு நான் படித்து மார்க் வாங்குறதும் படிக்காமல் அந்த இடஒதுக்கீடால் உள்ளே போகிறவனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ நாங்கள் படித்தது வேஸ்ட்டா சொல்லுங்கள். கல்வி என்பது ஒரு அனைவருக்கும் பொதுவானது. அதில் வந்து மனிதர்களில் வேணால் ஆண் பெண் வேறுபாடுகளா, கல்வியில் எல்லாருமே ஒரே இது மாணவர்கள் மட்டும்தான், அவ்வளோதான் நான் சொல்ல போகிறது.
ஆகவே கல்வி இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தேவை அது வந்து ஒரு ஒரு சில இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவை தான் கல்வியில் இடஒதுக்கீடு. ஒரு நாணயத்துக்கு இரண்டு முகம் இருப்பது போல் கல்விக்கும் இடஒதுக்கீடு ஒரு சிலருக்கு தேவையாக இருக்கலாம், தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை இப்போ எங்கே பொறுத்த வரைக்கும் அது இடஒதுக்கீடு தேவை தான். நன்றி.
அவை நிரம்பிய சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ கல்லூரி வாழ்க்கை இனிமையானதா இல்லை கசப்பானதா. நான் இனிமையானது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஆம், பள்ளி வாழ்க்கையில் அடி படி இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டுமே வாழ்நாள் பள்ளி வாழ்க்கை முழுவதுமே கேட்டுக்கொண்டு இருப்போம். எப்படியாவது மதிப்பெண் எடுத்து விட வேண்டும், எப்படியாவது நல்ல கல்லூரியில் சேர்ந்து விட வேண்டும், பள்ளி வீடு இந்த இரண்டை விட்டால் வெளி உலகம் என்று எந்த ஒரு சின்ன அளவிற்கு கூட தெரியாத அளவில் தான் மாணவர்களை வளர்ப்பார்கள். ஆனால் கல்லூரி வாழ்க்கை என்பது அப்படி இல்லை, பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்கலாம். கல்லூரி பாட புத்தகங்களை தவிர்த்து எண்ணற்ற நூல்களை படிக்கலாம். கல்லூரி பேராசிரியரும் கூட படி படி என்று எப்பொழுதும் நொச்சரித்து கொண்டே இருக்கவே மாட்டார்கள். வருவார்கள், பாடம் எடுப்பார்கள், செல்வார்கள். அதுதான் அவர்களோட கடமை. அது மட்டுமா, மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டுவார்கள். எப்போ நம் உண்மையிலே சொல்ல போனால் நம்மளுடைய கல்லூரியில் மற்ற பள்ளிகளிலெல்லாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவார்கள், கவனிப்போம், அது மட்டும்தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாமும் ஒரு ஆசிரியராக ஒரு ஒரு கிளாஸ் எடுத்தால் தான் நமக்கு மார்க் போடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சுகமாக்கி தந்திருக்கிறது கல்லூரி வாழ்க்கை. அது மட்டுமா, விருப்பப்பட்ட நேரத்தில் வெளியே செல்லலாம், எங்கு வேண்டாலும் சுற்றலாம், சினிமா செல்லலாம். ஆனால் நம்மளுடைய சுகம் ஓரளவிற்கு தான் இருக்க வேண்டும். கையை நீட்டுகிறோம் என்றால் அடுத்தவரை துன்பப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. நமக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதற்காக அடுத்தவரை துன்பப்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்ல, கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான ஒரு விடலை பருவம் ஆரம்பிக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி அனைத்தையும் நம்ம கட்டுக்குள் வைத்திருந்தோமானால் கல்லூரி வாழ்க்கை சுகமானதாக அமையும். ஆனால் அந்த ஒரு விடலை பருவத்திற்கு ஒரு மாயைக்குள் மயங்கி விட்டோமானால் கல்லூரி பருவம் நமக்கு பெரிய கசப்பான பருவமாகவும் மாறிவிடும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பள்ளி வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் வீடு பள்ளி அது மட்டும்தான். ஆசிரியர்கள் அடிப்பார்கள், ஆனால் இங்கே அடியும் கூட கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் நான் கருதுகிறேன்.
அவையிலுள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கல்லூரி வாழ்க்கை சுகமானதா இல்லை சுமையானதா. என் நண்பர் வந்து சுகமானது அப்படின்னு பேசினாரு. என்னதான் கல்லூரி வாழ்க்கை சுகமானதாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து சுமைகள் தான் அதிகம்னு எனக்கு தோணுது. ஏன்னா முதல் படி கல்லூரியில் நம்ம காலடி எடுத்து வச்ச முதல் வார்த்தை நம்ம கேட்குறது ராகிங். ராகிங் இல்லாமல் இப்போ எத்தனை காலேஜ் இருக்குது? எல்லாரும் இப்போ ஆன்டி ராகிங் ஃபோர்ஸ்னு 10 ஃபோர்ஸ் போட்டால் தான் இப்போ ராகிங் குறைஞ்சிருக்கு. அதனால் எப்பயுமே கல்லூரி வாழ்க்கையில் வரப்போ எல்லோரும் எல்லாம் பயந்துடும். அதுங்க இப்போ எடுக்கிற படங்கள்லேயே பாருங்கள், எத்தனை படத்தில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்து ராகிங் பண்ணி கொள்கிறாங்க, சித்திரவதை பண்ணி கொள்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பள்ளியிலலாம் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க, இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. அப்படி கிடையாது, இங்கே வந்தாலும் தான் படிக்கணும். அரியர் எக்ஸாம் இருக்குல்ல, அது மறந்து போயிடுச்சா? அங்கேயாவது படித்தா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே அரியர் கிளியர் பண்ணால் தான் டிகிரியே கொடுப்பாங்க. அதனால் கல்லூரி வாழ்க்கையில் நிறைய சுமைகள் அதிகம். இப்போ வந்து பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடிங் ஃபோர்ஸ் இருக்குது. நம்மளை வந்து இவங்க அப்பா அம்மா கேருக்கு அடியில் இருக்கும், நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அந்த சுதந்திரம் வந்து எல்லாருக்குமே சரியாக பயன்படுதுன்னு இல்லை. நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை விட்டு வெளியில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது அதிகமான குழந்தைங்க அதிகமான இளைஞர்கள் கெட்டு போகிறதே வந்து அதிகமாக இருக்கிறது இந்த கல்லூரிக்கு வர சமயம்தான். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் வந்து வெளியில் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாசம், நம்ம அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிட்டுருக்கு. நம்மளுடைய அன்பு அது மாதிரி எல்லாமே குறைஞ்சி போயிடுது. இங்கே ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கிடைக்கிது அவ்வளோதான், ஆனால் அது வந்து ஒரு பாசமாக இருக்கிறதில்ல. எத்தனை பேருக்கு இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது வந்து நிறைய வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடையாது. இங்கே வந்து கல்லூரியில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க. பள்ளிகளில் கம்மி தான், அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் என்ன சொல்ல வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் போவாங்க. பட் பள்ளின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அதாவது அவங்களால ஹெல்ப் பண்ணி அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பணம். இப்போ வந்து இப்போ நம்ம நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் கல்லூரிகளில் பணம் கிடைக்காத காரணத்தினால எத்தனை எத்தனை பேர் வந்து அவங்களோட கல்லூரியை கண்டினியூ பண்ண முடியாமல் நின்று போனவங்க எத்தனை பேர் அதிகம். அதனால் எப்பயுமே கல்லூரி வாழ்க்கை இருந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, அதாவது நல்லது இல்லை சுகம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல வரலை. கல்லூரி வாழ்க்கை ரொம்ப அழகான சுகமான நாட்கள் தான், வாழ்க்கையில் திருப்பி பார்க்க வேண்டிய பக்கங்கள் தான். ஆனால் அந்த சுமைகளை அதுக்காக சுமைகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கல்லூரி வாழ்க்கையில் சுகங்கள் சுமைகள் ரொம்ப அதிகம். அதை எப்படி நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னா அந்த சுமைகளை நம்மளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இப்போ வந்து ராகிங் இருக்குன்னா அப்போ எல்லா மாணவர்களும் சக மாணவர்களும் எல்லாரும் முதல்ல சீனியர்ஸ் ஜூனியர்ஸை முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். எத்தனை சீனியர்ஸ் வந்து இங்கே ஜூனியர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் எப்பயுமே கல்லூரியை வந்து சுகமானதாக மாற்றிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம்.
பள்ளி பருவம் என்பது குழந்தையை மாணவனாக மாற்றும் பருவம், ஆனால் கல்லூரி என்பது மனிதனை மாமனிதனாக மாற்றும் பருவம் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன்.
அவையோருக்கு அன்பான மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இங்கே இந்திய கல்வி மதிக்காகவே மதிக்காக மட்டுமே என்று என்னுடைய கருத்துக்களை ஒன்றாக சொல்லு ஒன்றிய கருத்துக்களை நான் இங்கே சொல்ல விரும்பலாம் என்று நினைக்கிறேன். மதிக்காக மட்டும்தாங்க கல்வி, கல்வி படித்தாதாங்க இந்த காலத்தில் மதிப்பு. மதி இல்லாதவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. மதிங்கிறது மதிப்பு கூட மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, படிக்காதவங்களுக்கு ஒரு நாகரிகம், படித்தாதாங்க ஒரு நாகரிகம். படித்தாதான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அதை வந்து சமுதாயத்துக்கு பங்களிப்பாக கொடுக்க முடியும். ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லாட்டின்னா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய தத்துவ அறிஞர்கள்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க? கல்விதாங்க, கல்விதாங்க அவங்கள செதுக்கி இருக்குது. அதனால தான் அவங்க இன்றைக்கி இந்த மனித சமுதாயத்தை ஒரு இன்ச் அளவுக்காவது முன்னேற்றியிருக்காங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். கல்விதாங்க ஒருத்தனை முழுமையாக்குது. கல்வி இல்லாத மனுஷன் ஒரு அரை பாலைவன ஒரு கவிஞர் சொல்லிட்டு போனார், நல்லா தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாருங்க, கல்வி இல்லாமல் ஒரு மனுஷன் தன்னை பற்றி தெரியாது, இந்த உலகத்தை பற்றியும் தெரியாது. அவனுக்கு என்று உலகத்தில் உலகத்தை பற்றி ஒரு பார்வையும் கிடையாது, தன்னை பற்றின ஒரு பார்வையும் கிடையாது. தன்னைத்தானே திரும்ப படைக்கிறது, தன்னைத்தானே திரும்ப எடுத்து வாசிக்கிறது தான் கல்வி. தன்னை அவன் திரும்ப திரும்ப உருமாற்றிக்கிறது, தன்னைத்தானே அவன் புதிதாக மாற்றிக்கொள்வது தான் கல்விங்க. அதுக்கான வடிகாலாக தான் இந்த கல்வி இருக்குது, இன்றைய கல்வி இருக்குது. இன்றைய கல்வி முறைகள் அவனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான லேப் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, மற்றபடிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அவனுக்கு வாழ்க்கையில் சில விதமான பாடங்களை அவனுக்கு சொல்லித்தருது. இப்படி இருக்கும் கல்வி, இப்படி இருக்கும் உன்னுடைய, நீ அனட்டாமியை படிக்கும்போது உன்னுடைய உடம்பு இப்படி இருக்கும், இப்படி இருக்கு என்று ஒரு தெளிவான நாலேஜ் நமக்கு தருது. நீ உளவியலை படிக்கும்போது உன்னோட உளம் இப்படி இருக்கும் அப்படின்னு தருது, உனக்கு உன்னோட கண்ணை திறந்து வைக்குது. கல்வி கண்ணை திறந்து வைப்போம் என்று சொல்கிறாங்க, கல்வி உன்னோட கண்ணை திறந்து வைக்குது. கல்வியோட வளர்ச்சியை நான் இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் விடவும் இன்றைக்கு வந்து பெண்களோட நிலைமை உயர்ந்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம் கல்வின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக இதை வந்து எதிரணிக்காரங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா கல்வி தான் இன்றைய சமுதாயத்தை வந்து மாற்றிருக்கு. இன்றைய வந்து பெண்களுடைய நிலைமையாக இருந்தாலும் சரி, அனைவருடைய நிலைமையாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய நிலைமையும் மாற்றி அமைச்சிருக்குது. அதனால் கல்வியை பற்றி நம்ம இன்னும் சொல்லணும்னா வந்து கவிஞர்கள் பல படிச்சிருக்காங்க, ஆனால் கல்வியை பற்றி எதிராக சொல்லுவாங்க மதிப்பெண்களுக்காக மட்டும்தான்னு. ஆனால் மதிப்பெண்களுக்காக மட்டும் இல்லைங்க கல்வி. கல்விக்குள்ளாடி பல விதமான நன்னெறி கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை வந்து சொல்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கிறான், ஒவ்வொரு மனுஷங்களும் மாற்றிக்கிறாங்க. இப்படின்ட்டு கல்வியானது மதிக்காக மட்டும்தான்னு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன்.
எதிரணி தோழர் சொன்னார், அதாவது கல்வி வந்து மதிய தான் கொடுக்குது அப்படின்னு, மதி தான் கொடுக்குது அப்படின்னு சொன்னார். அதே மதிக்கிட்டு போய் தான் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாராவது போய் ஸ்கூலில் படித்தா, தம்பி உனக்கு எந்த அளவுக்குப்பா அறிவு வளர்ந்துருக்குது, நீ எந்த அளவுக்கு நல்லவனாக நடந்திருக்கேன்னு கேட்குறாங்க. எத்தனை மார்க், எத்தனை ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆகா இவன் தாயா நல்லவன், கீழே படிக்கலையா ஒர்ஸ்ட்டு, அவன் படிக்கவே மாட்டான், அவன் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. என்னத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க? மதிப்பெண்ணுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. அப்படி மதிக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அந்த மதி என்ன பண்ணணும்? ஒரு பையனை ஒழுக்கமுடையவனா மாற்றணும். எங்கேயாவது கல்வி ஒழுக்கமுடையவனா மாற்றிருக்குதா? இன்னைக்கு தியேட்டரில் விசில் அடிக்கிறவன், பஸ் ஸ்டாண்டில் தண்ணி அடித்து தம்பி சுற்றிட்டு இருக்கிறவன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா படித்தவன் தான். படிக்கிற பையன் தான் வந்து தப்பு பண்ணுறான, தவிர படிக்காதவன் பயந்துக்கு இருக்கிறான், போலீஸ்காரனை கண்டா பயந்துக்கிறான், அவன் அது மாட்டுக்கு போயிடுறான், ஏதோ தப்பு பண்ணுவான், ஆனால் படித்த அளவுக்கு தப்பு பண்ணுறல. ஏன்னா படித்தவனுக்கு தெரியும் இந்த இடத்துல அது பண்ணால் நான் மாட்டிக்க மாட்டோம், போலீஸ் கேட்டால் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, ஐயா சேர்த்து நீ போய்ட்டு வாப்பா அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஐடி கார்டை கொடுத்தா நைட்டில் படம் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அதனால் மதிப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறத விட மதிப்பெண்ணுக்காக தான். ஒரு குழந்தைய மதிப்புக்காக கொடுக்கறன்னா அவனுக்கு வெறும் பள்ளிக்கல்வி மட்டும் கொடுத்துட்டு இருக்கு இந்த சமுதாயம். அப்படின்னா பள்ளிக்கல்விக்கு மட்டும் அவங்க அனுப்பக்கூடாது. அவனுக்கு உடல் நலத்தை கொடுக்குதா? கிடையாது. அவன் ஒரு நோய் வந்தால் அவனுக்கு மருந்து போட்டுக்க தெரியுமா? போட்டுக்க தெரியாது. அது எங்கேயாவது போய் தான் கற்றுக்கணும். இதே ஆதி காலத்து படிப்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உடலுக்கு உள்ளத்துக்கு அறிவுக்கு பண்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. காலையில் பையன் டியூஷன், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காப்பி கொடுத்து அப்படி டியூஷன் போப்பா போய் படி, பள்ளிக்கூடம் போப்பா போய் படி, டெஸ்ட் எழுது, சாயந்தரம் வாப்பா படி, 8 மணி நீ படி, படுத்து தூங்குற வரைக்கும் படி 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 படின்னு சொல்லி அவன் சிந்திப்பதற்கோ அவனை சிந்திக்க வைப்பதற்கோ ஒரு சிறு துளி கூட அவங்களுக்கு வந்து மதிப்பெண்ணை கொடு இது இடமே கொடுக்கறது கிடையாது. அவனுக்கு தேவை மார்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், எப்போ எப்படியோ பொழைச்சிக்குவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் போய் நாளைக்கு அதே மதிக்கு மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டாக்டராக இருக்கிறவன் போய் அதிகம் ஃபீஸ் வாங்குவானா? ஓகே, வந்தால் காய்ச்சலுக்கு வந்தால் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு விட்ருவாப்ல, இது மதி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி போகிறானா? கிடையாது, படிச்சிருக்கிறான். வாப்பா சார் ஒரு காய்ச்சல் சார், தம்பி உனக்கு கண்டிப்பாக வைரல் ஃபீவராக இருக்கும், போய் செக் பண்ணு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு கொடுக்குறான். இதே மாதிரி தான் படித்தவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஏன் அப்போ வந்து மதிப்பெண்ணுக்கு மட்டும்தான் இம்பார்ட் முக்கியத்துவம் கொடுக்கறது கல்வி, அவனுடைய மதியை கொடுப்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நாகரிகம் அழிந்து கொண்டிருப்பது இந்த கல்வியால் தான், இந்த மதி கொடுக்காத கல்வியால் தான் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அதாவது கல்வி வந்து மதியை கொடுக்கிறதா மதிப்பெண்ணை கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இன்றைக்கு அதிகமான கல்வி சூழல் மாணவர்களுக்கு என்ன கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையிலானதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது சில விழிப்புணர்வு காரணமாக எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நீச்சல் போட்டி கொடுக்குறாங்க, யோகா கிளாஸ் சொல்லித்தராங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து மாணவர்களோட கொஞ்சம் முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட கருத்து என்ன அப்படின்னா அவன் வந்து ஒருத்தன் கல்வி கற்றுக்கிறான்னா அவன் நேரான பண்பாட்டோட ஒரு நோக்கத்தோடு அவன் நடக்கணும், நல்லொழுக்கங்களை கற்றுக்கணும். கல்விங்கிறது நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக்கூடமாக மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததாக அவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த கூடியதாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இடையே போட்டி உணர்வையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்க்கும் வகையில் நம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சங்கமித்ராவை நடத்தி வருகின்றது. இவ்வாண்டு நவம்பர் 18-19 தேதிகளில் இவ்விழா நடைபெற்றது. 15, 16, 17 தேதிகளில் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய போட்டிகளும் கலை சார்ந்த போட்டிகளும் நடைபெற்றன. அனைத்து முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டனர். அதாவது நீலம், பச்சை, ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு நிறங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டன. சங்கமித்ராவின் துவக்க விழா 19-ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவை துவக்கி வைத்து தலைமை வகித்தவர் நம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள். வேளாண் முதல்வர், தோட்டக்கலை முதல்வர், பொறியியல் முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அன்று, சங்கமித்ராவில் கலை வளர்ப்போம் இன்று. முதற் சங்கம், கடை சங்கம், இடைச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அன்று, சங்கமித்ராவில் இயல் வளர்ப்போம் இன்று. இயலோடு இசை வளர்ப்போம், இசையோடு நாடகம் வளர்ப்போம், நாடகத்தோடு நட்பும் வளர்ப்போம். புதுமைவாதிகளின் புது கவிதைகளோடும் கற்பனை நயமிக்க கதைகளோடும் காலத்தை வெல்லும் கட்டுரைகளோடும் நயமான நகைச்சுவையோடும் நலம் பயக்கும் பண்போடும் இன்னிசைக்கும் மொழியோடும் இயல்பான சுவையோடும் ஆர்ப்பரிக்கும் ஆற்றலோடும் ஆயிரம் ஆயிரம் ஆனந்த உள்ளங்களோடு இன்று நாம் நம் சங்கமித்ராவில்